உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் துவரையை பாதிக்கும் பூச்சிக்களை பற்றியும் அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சண்முகம் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் துவரையை பாதிக்கும் பூச்சிகள் என்னென்ன, அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி நம் நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் வானிலை வழியாக விவசாயிகள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் துவரையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பூச்சிகளை பற்றியும் மற்றும் அவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் விவரிக்க உள்ளோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் ஒரு 45,000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து துவரையானது சாகுபடி செய்யப்படுகின்றது. பெரும்பாலும் விவசாயிகள் வந்து துவரையை வந்து நீண்ட கால துவரை, மத்திய கால துவரை மற்றும் குறுகிய கால துவரை, இந்த 3 ரகங்களையும் வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க. துவரை பெரும்பாலும் வந்து தனிப்பயிராக பயிரிடுவதை காட்டிலும் ஊடு பயிராக பயிரிடுவது தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் துவரையானது நிலக்கடலை, உளுந்து அல்லது பருத்தி போன்ற பயிர்களில் ஊடு பயிராக பயிரிடுறோம். இந்த குறுகிய கால ரகங்களை தான் விவசாயிகள் வந்து தனிப்பயிராக பயிரிடுறாங்க. நீண்ட கால ரகங்களையும் மற்றும் மத்திய கால ரகங்களையும் வந்து விவசாயிகள் வந்து ஒரு ஊடு பயிராக பயிரிடுவது அதிகமாக உள்ளது. சில விவசாயிகள் இவற்றை தனிப்பயிராக பயிரிடும் பொழுது நல்ல லாபத்தை ஈட்டலாம் என்பதையும் நிரூபித்துள்ளனர். ஆனால் இந்த துவரை சாகுபடியில் விவசாயிகள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை என்பது என்னவென்றால் பூச்சி தாக்குதல். விவசாயிகள் பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் அந்த நன்றாக வளர்ந்த பயிர் காய் பிடிச்சதுக்கப்புறம், காயும் முத்துனதுக்கப்புறம் காயை திறந்து பார்க்கும்போது பெரும்பாலான மணிகள் பூச்சியால் பாதிக்கப்படும். அதை வந்து விவசாயிகள் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு வருது அப்படின்னு எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அறுவடை செய்யும் பொழுது அந்த பாதிப்பு வரும்போது நம்மளுக்கு விளைச்சல் இழப்புங்கிறது அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த துவரையை தாக்கக்கூடிய பூச்சிகளை பற்றியும் மற்றும் அவற்றை ஆரம்பத்திலிருந்து எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் விவசாயிகள் தெரிந்து கொள்வது வந்து ரொம்ப அவசியம். அதில் வந்து ஒவ்வொரு விஷயமா நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். முதல்ல பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நாம் தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து ஒரு பொதுவாக 2 வகையாக பிரிக்கிறோம். அந்த 3 வகைங்கிறது வந்து வேரை தாக்கக்கூடிய பூச்சிகள், அது வந்து துவரையில் ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிச்சிங்கன்னா முதலாவது வகை வந்து சாருண்ணும் பூச்சிகள், இரண்டாவது வந்து இலையை மற்றும் பூக்களை காய்களை உண்ணும் பூச்சிகள். இந்த 2 வகையாக வந்து நம்ம பிரிக்கலாம். இந்த சாருண்ணும் பூச்சிகளால் துவரையில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா நேரடியான பாதிப்புங்கிறது மிகவும் குறைவுன்னு தான் சொல்லலாம். என்ன காரணம் என்றால் சாருண்ணும் பூச்சிகளில் நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தத்துப்பூச்சி, அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன், இது 4 வந்து முக்கியமான சாருண்ணும் பூச்சிகள். இந்த முக்கியமான சாருண்ணும் பூச்சிகளில் வெள்ளையி மட்டும்தான் வந்து துவரையில் மஞ்சள் தேமல் நோயை ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரப்பக்கூடியது. ஆனால் இந்த மஞ்சள் தேமல் நோயால் துவரையில் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அதாவது குறுகிய கால பயிர் வகைகளை காட்டிலும் மஞ்சள் தேமல் நோயால் துவரையில் பாதிப்பு அதிகமாக கிடையாது. ஆனால் துவரையில் ஒரு நச்சுவரி நோய் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அது வந்து மலட்டு தேமல் நோய். இந்த மலட்டு தேமல் நோயை ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரப்புவது எதுவென்றால் சிலந்தி, அதாவது துவரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிலந்தி. இந்த சிலந்தி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது வந்து பெரும்பாலும் இலைக்கு அடிப்புறத்தில் இருந்துட்டு சாறை உறிஞ்சோம். இது வந்து ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு அந்த மலட்டு தேமல் நோயை வந்து பரப்புகிறது. இதுதான் வந்து துவரையில் வந்து அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை பரப்பக்கூடிய அந்த சிலந்தி வகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தான் நம்ம வந்து இந்த நோயோட தீவிரத்தை வந்து கட்டுப்படுத்த இயலும். இதற்கு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து தங்களோட வயலில் ஒரு துவரை செடி இருக்குன்னா ஏதாவது ஒரு செடியில் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் வந்து வெளிர் பச்சை நிறமாக மாறியிருக்கும். அங்கங்கே வந்து திட்டு திட்டாக தெரியும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மலட்டு தேமல் நோய். ஆங்கிலத்தில் வந்து ஸ்டெரிலிட்டி மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலட்டு தேமல் நோய் எவ்வாறு பரவுகிறது என்றால், இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிலந்தி மூலமாக பரவுது. இந்த சிலந்தியை நாம் கட்டுப்படுத்த சிலந்திகளை கொல்லக்கூடிய கொல்லிகளை உபயோகப்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளான அசாடி ரெக்டின் 1% 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு என்ற அளவில் தெளிக்கலாம். பாதிப்பு வந்துவிட்டது அப்படி என்றால் நம்ம வந்து அந்த சிலந்தி வகைகளை கொல்லக்கூடிய மருந்துகளான ஃபெனசாக்வின், ஃபென் பைராக்சிமேட் போன்ற மருந்துகளை நிர்ணயித்த அளவு, இப்போ ஃபென் பைராக்சிமேட் என்ற மருந்தை 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் அளவிற்கும், ஃபெனசாக்வின் என்ற மருந்தையும் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிற்கும் விவசாயிகள் வந்து உபயோகப்படுத்தலாம். இவ்வாறு உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து இந்த மலட்டு தேமல் நோய் அறிகுறி வருவதற்கு முன்பாகவே ஒரு 25வது நாளிலிருந்து 35வது நாளிலேயே ஒரு தெளிப்பு தெளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதனுடைய பாதிப்பை வந்து கட்டுப்படுத்தலாம். இதற்கு அப்புறம், மலட்டு தேமல் நோய்க்கு அப்புறம் விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னா துவரை காய்களையும் மற்றும் பூக்களையும் தாக்கக்கூடிய காய்ப்புழுக்கள். மற்ற பயிரெலாம் ஒரு காய்ப்புழு சொல்லுவோம், ஆனால் துவரையை பொறுத்தவரையிலையும் காய்ப்புழுக்கள் ஒரு 4 வகைக்கு மேற்பட்ட காய்ப்புழுக்கள் துவரையில் வந்து பாதிப்பை உண்டாக்குது. இதில் முதல்ல வந்து என்னென்ன காய்ப்புழுக்கள்ங்கிறத நான் விவசாய பெருமக்களுக்கு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போ வர்ற இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்ப்புழு அதிகமான பாதிப்பை உண்டாக்கிட்டு இருந்தது. இந்த பச்சை காய்ப்புழுவை விவசாயிகள் வந்து தக்காளியில் பார்த்துருப்பீங்க, பருத்தியில் பார்த்துருப்பீங்க. அந்த பச்சை காய்ப்புழு வந்து துவரையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதிகமான பாதிப்பை உண்டாக்கிட்டு இருந்தது. ஆனால் கடந்த சில வருடங்களாக முக்கு காய் துளைப்பான் விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை வந்து உண்டாக்குது. அதாவது இது வந்து புள்ளி காய் துளைப்பான் அல்லது பூக்களை சேர்த்து அந்த மொக்குகளை சாப்பிட்றதுனால மொக்கு காய் துளைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். புள்ளி காய் துளைப்பான் வந்து விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முள் காய் துளைப்பான். அந்த புழு மேலே வந்து சின்ன சின்ன முட்கள் போன்று இருக்கும், இதைத்தான் வந்து நம்ம வந்து முள் காய் துளைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து தான் நீல வண்ணத்து பூச்சி. அப்புறம் வந்து நீல வண்ணத்து பூச்சியில் 2 வகைகள் உண்டு. இந்த 2 வகைகளுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்குது, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-5 வகையான காய்ப்புழுக்களில் தற்காலத்தில் விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புள்ளி காய்த்துளை. இந்த புள்ளி காய்த்துளைப்பான் என்ன பண்ணுது, பூக்கள் பூக்கும் பொழுது அந்த 4-5 பூக்களை ஒன்றாக இணைத்து அந்த பூக்களுக்கு உள்ளார இருந்துக்கிட்டு பூ முட்டுக்களை எல்லாம் உண்ணுகிறது. இது என்ன பண்ணால் அந்த பூ முட்டுக்களை எல்லாம் உண்ணுவதனால் நம்மளுக்கு பூக்கள் காய்களாக மாறுவது தவிர்க்கப்படுது, ஒன்று. ரெண்டாவது, காய் வரும்போது இளங்காயமும் அந்த பூ முட்டையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்குள்ளார இருந்துட்டும் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்குது. இதனுடைய பாதிப்பு விவசாயிகள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவ்வளவு எளிதாக கண்டறிய முடியாது. அந்த பூக்கள் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது விவசாயிகள் அருகில் சென்று அந்த பூக்களை பிரித்து பார்த்தால்தான் அதற்குள்ளாக இந்த புழுவோட பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது புழுக்களை விவசாயிகள் காண முடியும். அந்த புழுவின் உடம்பில் மேலே வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும், ஒவ்வொரு கணுவிலையும் புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை வைத்து தான் இது புள்ளி காய்த்துளைப்பான் என்று சொல்கிறோம். சில சமயங்களில் ஒரு பூங்கொத்தில் 4-5 புழுக்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விவசாயிகள் இதனுடைய பாதிப்பை கூர்ந்து கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்ததாக விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய காய் துளைப்பான்னு சொன்னோம்னா நான் ஏற்கனவே சொன்னதான் பச்சை காய் துளைப்பான். அது முதல்ல 1வது இடத்துல இருந்தது, இப்பொழுது 2வது இடத்துக்கு வந்துருச்சு. இந்த பச்சை காய் துளைப்பான் என்ன பண்ணது, தன்னுடைய உடம்பில் பாதி உடம்ப காய்க்குள்ளாரையும் பாதி உடம்ப காய்க்கு வெளியவும் வச்சுட்டு இந்த பச்சை காய் துளைப்பான வந்து விவசாயிகளுக்கு சேதத்தை, அந்த காய்களில் இருக்கக்கூடிய பருக்களை உண்பதினால் விவசாயிகளுக்கு சேதத்தை உண்டு பண்ணும் இந்த பச்சை காய் துளைப்பான். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் மேல் இருந்து கொண்டு, பூக்கள் மேலேயே அமர்ந்து கொண்டு பூக்களையும் உண்ணும், இளம் தளிர்களையும் உண்ணும், இளம் தண்டுகளையும் சேதப்படுத்தும், அனைத்தையும் சேதப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது இந்த பச்சை காய் துளைப்பான். அதனால் விவசாயிகள் இதனையும் வந்து கவனிக்க வேண்டும். இதனுடைய பாதிப்பு எவ்வளவு சதவீதம், பொருளாதார சேத நிலையான 10% தாண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு செடிக்கு என்று கணக்கெடுக்கும் பொழுது இரண்டு அல்லது மூன்று புழுக்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. இரண்டு புழு இருந்தாவே விவசாயிகள் வந்து பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டியது அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முள் காய் துளைப்பான், நீல வண்ணத்து பூச்சி, இந்த இரண்டுமே விவசாயிகளுக்கு காய்களின் மேல் இருந்து கொண்டு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய புழு வகைகளாகும். இதை தவிர வந்து ரக்கை பூச்சின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய புழுவும் வந்து காய்களை வந்து சேதப்படுத்தக்கூடியது. இதனால் இந்த ஐந்து வகையான காய் துளைப்பான்களும் விவசாயிகளுக்கு துவரையில் சேதத்தை உண்டு பண்ணக்கூடியது. மற்ற பயிரெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு காய் துளைப்பான் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பூ வைத்ததிலிருந்து அறுவடை வரையிலையும் இந்த காய் துளைப்பான்களோட பாதிப்பு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும். சரி, இந்த காய் துளைப்பானை கட்டுப்படுத்துவது எப்படி? அதற்கு முன்பாக நான் விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு முக்கியமான பூச்சியை பற்றி சொல்லிட்டு மற்ற கட்டுப்பாட்டு முறைகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான பூச்சி என்னென்னா துவரை காய். இந்த துவரை காய் அப்படிங்கிறது சமீப காலமாக கிட்டத்தட்ட துவரையில் வந்து 40-50% வரலையும் கூட பாதிப்பை உண்டாக்குறத எங்களோட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதனோட பாதிப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. துவரை காய் உருவாகி அது மத்திய நிலை, அதாவது பென்சில் போன்ற தடிமனை அடையும் பொழுது இந்த காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இது என்ன பண்ணுது, காய் மேலே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய முட்டை வைக்கக்கூடிய அந்த இதை வந்து உள் செலுத்தி அந்த துவரை காய்க்கு உள்ளார, ஆனால் பருப்புக்கு மேல் பகுதியில் வந்து இது வந்து முட்டையை வச்சிடும். இந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய சிறு புழுக்கள் அப்படியே காய்க்கு உள்ளார போய் லேசான துளைகளை ஏற்படுத்தி சேதப்படுத்தி அதுக்கப்புறம் அங்கேயே கூட்டு புழுவாகி அப்புறம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி சேதப்படுத்தப்பட்ட விதைகள் வந்து உண்பதற்கும் உதவாது, விதைக்கும் உதவாது. இது நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் அப்படின்னா காயை அறுவடை செய்து தோலை உரித்து பார்க்கும்பொழுது தான் அந்த காய்கள் சேதப்பட்டிருப்பது தெரியும். ஆனால் விவசாயிகள் கூர்ந்து கவனித்தால் இந்த பாதிப்பு அடைந்த காய்களுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கிறத வச்சுட்டு உடனடியாக பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து துவரையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை என்னென்ன செய்யலாம் விவசாயிகள் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாருண்ணம் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு எந்த பயிருக்குமே வந்து வரப்பு பயிர் ஏதாவது ஒன்று போட சொல்கிறோம். இந்த இடங்களில் வந்து சோளம் அல்லது மக்காச்சோளத்தை ஒரு மூன்று வரிசை வந்து துவரையை சுற்றி நடும் பொழுது நம்ம வந்து காய்ப்புழுக்குகளின் தாக்குதலை வந்து குறைக்கலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகப்படுத்தி விதை நேர்த்தி செய்யும் பொழுது விவசாயிகள் வந்து சாருண்ணம் பூச்சிகளின் பாதிப்பை ஒரு 25-30 நாட்கள் வரை தவிர்க்கலாம் என்பது ஆய்வு மூலமாக நிறுவனம் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை கையாள்வதற்கு முன்பாக நம்ம எப்பயுமே வந்து தாவர பூச்சிக்கொல்லிகள் அல்லது உயிர் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. இப்போ காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் என்ன மாதிரியான தாவர பூச்சிகளை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த பூ ஆரம்பிக்கிற சமயத்திலேயே எங்கேயாவது 1-2 பாதிப்பு தென்பட்ட உடன் அசாடிரக்டின் 1% 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்பங்கொட்டை கரைசல் 5% அல்லது புங்கம் கொட்டை கரைசல் 5% இவற்றில் ஏதேனும் ஒன்றையும் விவசாயிகள் வந்து தெளித்து வந்து ஆரம்ப கட்ட பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். இயற்கை விவசாயிகள் பார்த்திங்கன்னா பூச்சி வெரைட்டி, இஞ்சி பூண்டு கரைசல் போன்றவற்றை உபயோகப்படுத்தியும் நம்ம வந்து இந்த காய்ப்புழுக்களின் பாதிப்பை கட்டுக்குள் வைக்கலாம். அடுத்ததாக துவரையிலேயே இயல்பாகவே இயற்கை எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த இயற்கை எதிரிகளோட எண்ணிக்கை உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் அவற்றை பெருக்குவதற்கான வழிமுறைகளை கையாளலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இந்த காய்ப்புழுக்கள் முக்கியமாக பச்சை காய்ப்புழுவோட நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு இனக்கவர்ச்சி பொறிகளை விவசாயிகள் கையாளலாம். எத்தனை வைக்கணும், 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் அந்த பச்சை காய்ப்புழுவுக்கான இனக்கவர்ச்சி பொறியை வைக்கும் பொழுது அந்த காய்ப்புழுக்களின் தாய் அந்து பூச்சிகளின் நடமாட்டத்தை வந்து விவசாயிகள் கண்காணிக்கலாம். இந்த தாய் அந்து பூச்சிகள் எவ்வளவு எண்ணிக்கையில் அந்த இனக்கவர்ச்சி பொறியில் விழுது அப்படிங்கிறதை வைத்து கொண்டு நாம் வந்து என்ன பாதுகாப்பு முறைகளை கையாளணுமோ அதை கையாளலாம். இது வந்து கண்காணிப்பதற்கு நம்ம வந்து எளிதாக உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக பெசில்லஸ் துரிஞ்சியன்சின்ஸ்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி வடிவத்தில் நிறைய கடைகளில் கிடைக்கும். இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் வந்து விவசாயிகள் உபயோகப்படுத்தலாம். இது வந்து விவசாயிகள் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பறவை தாங்கிகள் வைப்பதன் மூலமாகவும் காய்களில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து அந்த பறவை தாங்கிகள் வந்து உட்காந்து அதிலிருந்து பறவை தாங்கிகளில் பறவைகள் உட்காந்து அந்த புழுக்களை எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரியும் வந்து விவசாயிகள் ஒரு வழிமுறையை வந்து செஞ்சு கொடுக்கலாம். விளக்கு பொறி வைக்கலாம். அதாவது சூரிய வெளிச்சத்தினால் இயங்கக்கூடிய விளக்கு பொறிகள் வந்து இன்றைக்கு வந்து பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதை வந்து பார்த்திங்கன்னா அவை மாலை 6 மணி முதல் 9 மணி வரை இயங்கக்கூடியது. அவற்றை வந்து விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1 என்று வைக்கும் பொழுது அவை வந்து தாயந்து பூச்சிகளை கவர்ந்தெழுத்து நம்மளுக்கு வந்து கண்காணிப்பதற்கு உபயோகப்படுத்தலாம். இறுதியாக நான் சொல்கிறது என்னென்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகளை இப்போ பொருளாதார சேதநிலை சாதாரணமாக சொன்னோம்னா பாதிப்பை கணக்கிடும் பொழுது 10% தாண்டுவதற்கு முன்பு எண்ணிக்கையை கணக்கிடும் பொழுது 3 புழுக்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து பொருளாதார சேத நிலைன்னு சொல்கிறோம். அதை வந்து என்னென்ன மருந்துகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, குளோர் ஆன்டனலி புரோல், அதாவது அந்த மருந்தை வந்து விவசாயிகள் 3 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு என்ற அளவில் வந்து உபயோகப்படுத்தலாம். இண்டாக்ஸா கார்ப் அப்படிங்கிற மருந்து வந்து 10 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். எமாமெக்டின் பென்சோயேட் அப்படிங்கிற மருந்து வந்து 5 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு என்ற வகையில் உபயோகப்படுத்தலாம். ஸ்பைனோசேட் அப்படிங்கிற மருந்தை 5 மில்லி 10 லிட்டர் தண்ணி என்ற அளவுக்கு உபயோகப்படுத்தலாம். நான் 4-5 மருந்துகளை லைனாக சொன்ன உடனே எல்லாத்தையும் கலந்து அடிச்சிடக்கூடாது. இது இல்லைன்னா அது, நான் சொன்னதெல்லாம் ஏதாவது ஒன்றை உபயோகப்படுத்தினால் போதுமானது. இதெல்லாம் காய்ப்புழுக்களுக்கு கட்டுப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய மருந்துகள். இந்த காய் நான் அதுதான் இன்றைக்கி வந்து அதிகமான பாதிப்பு உண்டாக்குதுன்னு விவசாயிகளுக்கு சொன்னேன். இந்த காயை கட்டுப்படுத்துவதற்கு அந்த காய் வந்து ஒரு பென்சில் தடிமன் வரும் பொழுது விவசாயிகள் வந்து இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற மருந்தை 5 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது தயோமித்தாக்சாம் அப்படிங்கிற மருந்தை 5 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது டைமெத்தோயேட் அப்படிங்கிற மருந்து, இவற்றில் ஏதேனும் ஒன்றை தெளித்து பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். அதாவது இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நீங்கள் கையாளும் பொழுது பூச்சி தாக்குதலுக்காக நீங்கள் செலவினத்தை குறைத்து விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டலாம். விவசாயிகள் துவரை பூச்சி பாதிப்பு மற்றும் அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய அலைபேசி எண் 9443026501 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நான் வந்து ஏதாவது வகுப்பில் இருந்தாலோ மற்ற பணியில் இருந்தாலோ அலைபேசி எடுக்க இயலவில்லை என்றால் இது என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணும் கூட. அதனால் உங்களுடைய புகைப்படத்தை அதில் வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அந்த எண்ணிற்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அன்று மாலையே நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதனால் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எனவே துவரை சாகுபடியில் பூச்சிகளை கட்டுப்படுத்தி விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்ட வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது துவரையை தாக்கும் பூச்சிகளை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் முனைவர் சண்முகம் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.